மௌலவி பிஜே அவர்கள் சம்பந்தமாக பேசுகிற நேரத்தில், அவர் முஅ்தசிலா என்றும் அவரை கடுமையாகவும் விமர்சிக்கக்கூடிய மௌலவி முஜாஹித் அவர்கள், இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி இமாம் நவவி அவர்கள் அஷ்அரியா கொள்கையுடையவர்களா என்று கேட்ட நேரத்தில் பட்டும் படாமல் பதில் சொல்லி கொண்டு போகிறார். மதிக்கத்தக்க வகையில் பேசுகிறார். எப்படி என்று சொன்னால், அவர்களிடத்திலே அஷ்அரியா கொள்கைகள் இருந்தன. ஆனால் அவர்களை அஷ்அரியாக்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பில், முழுமையாக சொல்லக்கூடிய அமைப்பில் அவர்கள் இல்லை அப்படி என்று சொல்கிறார். ஆனால் மௌலவி பிஜே அவர்களை பற்றி சொல்கிற நேரத்தில் முஅ்தசிலா என்று சொல்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. உண்மையிலே அந்த சகோதரருக்கு ஜஸாகுல்லாஹு கைரன். இது போன்ற கேள்விகள் தான் நாங்கள் நடுநிலையாக இருக்கிறோம் என்பதை நிரூபிக்கும் இன்ஷா அல்லாஹ். என்ன அப்படி என்று சொன்னால், மௌலவி பி ஜெயினுல் ஆப்தீன் அவர்களை நான் முஅ்தசிலா என்று சொல்லி எந்த இடத்திலாவது சொல்லி இருந்தால் உங்களுக்கு என்ன செய்யலாம், நிரூபிக்கலாம். நான் அப்படி எந்த இடத்திலும் சொன்னது கிடையாது. மௌலவி பி ஜெயினுல் ஆப்தீன் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த, அதாவது கருத்துக்கள் சிலவைகள், அதாவது சில கருத்துக்கள் சில கொள்கைகள் முஅ்தசிலா கூடிய கொள்கைகள், இதை நம்ம தெளிவாக சொல்கிறோம். அஷ்அரியாக்களுடைய கொள்கைகள் முஅ்தசிலாக்களுடைய கொள்கைகள் மௌலவி பி ஜெயினுல் ஆப்தீன் அவர்களிடத்தில் இருக்கின்றன. ஆனால் அவர் முஅ்தசிலியா என்று கேட்டால் இல்லை அப்படின்னு நாம் இன்றைக்கும் சொல்கிறோம், அன்றைக்கும் சொன்னோம். என்ன காரணம் அப்படி என்று சொன்னால், எனக்கு தெரிந்து இறைவனுக்கு உருவம் இருக்கிறதா இல்லையா என்ற ஒரு நாள் விவாதத்தை ஒரு முஅ்தசிலா செய்ய முடியாது. ஒரு முஅ்தசிலாவை சேர்ந்தவர் வந்து இறைவனுக்கு உருவம் இருக்கிறதா இல்லையா என்ற அந்த வாதத்தை செய்ய முடியும். உருவம் இருக்கிறது என்று ஒரு முஅ்தசிலியால் பேச முடியாது. முஅ்தசிலா கொள்கையை அடிப்படையே அங்கே என்ன செஞ்சிடும், உடைஞ்சிரும். முஅ்தசிலா கொள்கையுடையவர்கள் வந்து இறைவனுக்கு உருவம் இருக்குது என்று, உருவம் இல்லை என்று சொல்லுவார்கள். உருவத்தை விடுங்க, பண்புகளையே என்ன செய்வார்கள், எல்லாவற்றையும் தாவீல் பண்ணுவார்கள். ஆனால் மௌலவி பி ஜெயினுல் ஆப்தீன் இடத்துல நீங்கள் பண்புகள் சம்பந்தமான அவருடைய கொள்கையை பார்த்தீங்க என்று சொன்னால், அதாவது அவரை வந்து முஅ்தசிலி என்று சொல்லவே முடியாத அளவிலான பதில்கள் அவர் நிறைய என்ன செஞ்சுக்கிறார், சொல்லுகிறார். அது வந்து நான் மௌலவி பி ஜெயினுல் ஆப்தீன் அவர்களோட பேசுகிற நேரத்திலும் சொல்லியிருக்கிறேன், அதுக்கு பின்னால் 2014களில் பேசின இதிலையும் சொல்லியிருக்கிறேன், இன்றைக்கும் சொல்கிறேன். அவர் வந்து முஅ்தசிலாவுடைய கொள்கைக்கு நெருக்கமாக தூரமாக அப்படி என்று பார்த்தீங்க என்று சொன்னால், 75% அவர் முஅ்தசிலாவுக்கு எதிரானவராகிறார். அதில் எனக்கு மாற்றுக்கருத்து இல்லை. நாங்கள் வந்து அதில் நடுநிலையாக தக இருக்கிறோம். அதுக்கு பல ஆதாரங்களை நம்ம என்ன செய்யணும், அதுக்கு சொல்லலாம். அதில் ஒன்று இது. அது அல்லாமல் அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய கெண்டைக்கால் சம்பந்தமாக வர யோம யுக்ஷஃபு அன் சாக்கின் அப்படின்ட்டு வரக்கூடிய அந்த சாக் என்ற கெண்டைக்கால் சம்பந்தமாக வரக்கூடிய அவருடைய தஃப்சீரை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெளிவாக என்ன சொல்லுவார், கெண்டைக்கால் என்ன கெண்டைக்கால் தான் ஹதீஸில் அப்படி தான் வருது, அப்படியே என்ன செய்யணும் புரிந்துக்கிறோன்னு, கை முகம் எதெல்லாம் வார்த்தைகள் வருதோ அதை அப்படி அப்படியே புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு இன்னும் சொல்ல போனால், அல்லாஹ் அதாவது இன்னல்லாஹ் அலல் அர்ஷிஸ்தவா, அல்லாஹு தாலா அரிஷின் மீது ஆகிவிட்டான் என்றதில் சில தஃப்சீர் ஆசிரியர்கள், ஆரம்பகால தஃப்சீர் அறிஞர்களில் முஜாஹித் அது போன்ற இமாம் அஹ்மது பின் ஹம்பலுடைய மகன் அப்துல்லா போன்றவர்கள்லாம் ஜலச அலல் அர்ஷ், அதாவது அர்ஷின் மீது உட்கார்ந்தான் என்ற தஃப்சீர் கொடுத்துக்கிறாங்க. இந்த தஃப்சீரை தான் மௌலவி பிஜே அவர்கள் தனது தர்ஜுமாவில் மொழிபெயர்ப்பும் செஞ்சுக்கிறாங்க. அப்படி என்று சொன்னால் சலஃபுகள்லேயே நிறைய பேர் வந்து, சலஃபி கொள்கையில் உள்ளவர்களே நிறைய பேர் வந்து அந்த ஜுலூஸை என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் அந்த ஜுலூஸை கூட அவர் சொல்கிற அளவுக்கு வந்திருக்கிறாங்கன்னா முஅ்தசிலி என்று சொல்வதற்கான அந்த வாதங்கள் இல்லை. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படி என்று சொன்னால், குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய ஹதீஸ்கள் விஷயத்தில் முஅ்தசிலா கொள்கையில் தான் அவர் இருக்கிறார். 100% அந்த கொள்கையில் தான் அவர் இருக்கிறார். முஅ்தசிலாக்கள் வந்து என்ன நோக்கத்துக்காக ஹதீஸ்களை மறுத்தார்களோ அதே நோக்கங்களுக்காகவே இவரும் ஹதீஸ்களை மறுக்கக்கூடிய அந்த இல்லத்து ரீதியாகவும் நத்தீஜா அவருடைய ரிசல்ட் ரீதியாகவும் ரெண்டுலேயுமே அவர் என்ன செய்கிறாரு, உண்டாக இருக்கக்கூடிய ஒரு நிலை தான் வருந்தத்தக்க நிலை. அவர் அதைப்படி செய்கிறாரு குர்ஆனுக்கு. அதே போல் குறிப்பாக அதிலிருந்து ஒரு உபப்பிரிவான செஹர் சூனியம், சூனிய விஷயத்தில் முஅ்தசிலாக்கள் எடுத்த அதே நிலைப்பாடு என்ன செய்கிறாரு எடுக்கிறத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இன்னும் அவருடைய மூணாவது என்னடா, தவீலு சிஃபாத், சிஃபத்துக்களை தவீல் பண்ணுறதுல குல்லாபியாக்களுடைய அந்த இடத்துக்கு அவர் போயிருப்பதை நீங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம். அஷ்அரியாக்களுக்கு மூலமாக இருந்த குல்லாபியாக்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரிவினருக்கு சார்பாக அவர் இருக்கக்கூடிய ஒரு நிலை என்ன செய்யலாம் நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரியான ஒரு வழிகேடுகள் அவர்கிட்ட இருக்குது, அதை நாம் என்ன செய்ய கண்டிக்கிறோம். இது ஒரு புறம். அடுத்தது தக்ஃபீர், அதாவது இந்த கொள்கையில் முரண்படக்கூடியவர்களை காஃபிர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த மோசமான நிலைப்பாடு. 4வது,
இந்த மாதிரியான நிலைப்பாடுகளைத்தான் மௌலவி பிஜியுல்லா அப்தீன் அவர்களிடத்திலே நாங்கள் விமர்சிக்கிறோம். நான் விமர்சித்த எந்த உரையை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, எந்த எழுத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அவரது கண்ணியம் தவறி விமர்சித்ததாக, அல்லது அவருக்கு அறிவாற்றல் இல்லை, அவர் அறிஞர் அல்ல என்று விமர்சித்ததாக, அல்லது அவருக்கு குர்ஆன் ஹதீஸுடைய அறிவே இல்லை அப்படின்னு விமர்சித்ததாக காழ்ப்புணர்வு விமர்சனம் எதையும் நீங்கள் காண மாட்டீர்கள். நாங்கள் இன்றைக்கும் சொல்கிறோம், மௌலவி பிஜியுல்லா அப்தீன் அவர்களை பொறுத்தவரைக்கும் எங்களை விட அறிவில் உள்ளவர், எங்களை விட தியாகத்தில் உள்ளவர், எங்களை விட ஆய்வில் உள்ளவர். பிரச்சனை அவரிடத்தில் இப்பொழுது புகுந்திருக்கக்கூடிய இந்த அக்லானியத், அதாவது சிந்தனையை முற்படுத்தக்கூடிய, அதாவது குர்ஆன் சுன்னா வஹி என்ற அந்த பகுதியில் அதையும் தாண்டி வஹியைக்கு மேலாக சிந்தனை ஒத்த முற்படுத்தக்கூடாது என்பதல்ல, சிந்தனை தான் இந்த மார்க்கத்துடைய பேஸாக இருக்கணும். ஆனால் குர்ஆன் சுன்னாண்டு வார நேரத்தில் அந்த குர்ஆன் சுன்னாவுக்கு ஊடாகத்தான் அந்த சிந்தனையை கொண்டு வந்து வைக்கணும். இவர் என்ன செய்கிறாண்டா, தன்னை சிந்தனை அந்த இடத்துல அடிப்படையாக்கி குர்ஆன் சுன்னாவை அதை ஆய்வு செய்கின்ற ஒரு பொருளாக மாற்றி, தன் சிந்தனையோடு ஒப்பிட்டு ஆய்வு செய்கின்ற ஒரு பொருளாக மாற்றி கொண்டு வரக்கூடிய அந்த நிலைமை அவர்களுக்கு வந்திருப்பது தான், அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாது விட்டாலும் அந்த நிலைமை அவர்களுக்கு வந்திருப்பது தான் ஒரு மிக மோசமான செயல் அப்படின்னு சொல்கிறோம். இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி சம்பந்தமாக நாங்கள் தனித்து பேசுகிற நேரத்திலே இதே நடைமுறை நம்ம கையாண்டிக்கிறோம். இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ஒரு விஷயத்தை சொன்னார்னா வழிகேடுன்றா அது வழிகேடு தான், இமாம் நவவி சொன்னால் வழிகேடுனா வழிகேடு தான், வழிகேடுன்னு சொல்லி இருக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கொள்ளணும் என்று சொன்னால், ஒருவரை வழிகேடர் அப்படின்னு சொல்கிற இடத்துக்கு நம்ம எப்போ வருவோம் என்று சொன்னால், அதன் மூலம் அது அவர் தனது நிலைப்பாடாக மட்டும் வைக்காமல் அந்த நிலைப்பாடை ஏற்றுக்கொள்ளாதவர்களை வழிகேடர்கள் என்று சொல்லி அவர்களை காபிர்கள் என்று சொல்கிற நிலைமை வருது. இது இமாம் நவவி செய்யலை, இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானியும் செய்யலை, அதை மௌலவி பிஜி அவர்கள் செய்தார்கள். இந்த கட்டம் தான் ஒருவர் தனது நிலைப்பாடாக தனது இஜ்திஹாதாக சில மவாதியாகள் அவர் ஜலலாகின சில மவாதியாகள் இருக்கலாம், இடங்கள் சில இருக்கலாம், அவர் வழிகட்டு போன சில இடங்கள் இருக்கலாம். இருக்கிற நேரத்தில் அவர் மற்றவர்களை வழிகேடர் என்ற தண்ட கொள்கைக்கு அழைத்து அதை ஏற்றுக்கொள்ளாதவர்களாம் வழிகேடர்கள் கஃபர்கள் என்று சொல்லாத வரைக்கும் நாங்கள் வந்து அதை வந்து ஒரு மிக மோசமான ஒரு வழிகேடாக கருதினாலும் கூட அவரை வழிகேடர் என்று சொல்லாமல் அவருடைய எஜித்திஹாத் என்று சொல்லி நம்ம போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அந்த இடத்தெல்லாம் மௌலவி பிஜி அவர்கள் தாண்டி விட்டார்கள். தாண்டி இப்போ காஃபிர் என்கின்ற இடத்துக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க, கொண்டு வந்து வச்சிருக்கிறது தான் மிகவும் வருந்தத்தக்க செயல். இதில் எங்களுக்கு எந்த மாற்றமும் இல்லை நினச்சி அல்ஹம்துலில்லா. சில எதிரான கேள்விகள் தான் ஒரு மனிதனுடைய நடுநிலையை நிரூபிப்பதற்கான வாய்ப்பாக அமையும் என்கின்ற அடிப்படையில் இதை நான் ஓரளவுக்கு விரிவாக சொன்னேன். பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.